நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை மாதம் 15 தேதி வெள்ளிக்கிழமை. ஆஸ்திரேலிய செய்திகள் வாசிப்பவர் குலசேகரம் சஞ்சயன். கோவிட் 19 தொற்று கண்ட சில தொழிலாளர்கள் 7 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதால் அவர்களுக்கு $750 மானியத்தை தொடர்வதற்கு அரசின் மீதான அழுத்தம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அடுத்த திங்கட்கிழமை நடைபெறவுள்ள நேஷனல் கேபினட் கூட்டத்திற்கு முன்னதாக நியூ சவுத்வேல்ஸ் மற்றும் டஸ்மேனிய பிரீமியர்கள் நோய்வாய்ப்பட்ட விடுப்பு இல்லாத தொழிலாளர்களை இலக்காக கொண்ட மானியத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளனர். கோவிட் 19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருவதால் அரச கட்சியான லேபர் கட்சியின் உறுப்பினர்களான மைக் ஃப்ரீலாண்டர் மற்றும் மிஷேல் ஆனந்தராஜா இருவரும் இந்த முன்னெடுப்பிற்கு ஒப்புதல் அளித்துள்ளனர். கோவிட் 19 தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே பல பணியிடங்கள் ஊதியத்துடன் கூடிய விடுப்பை வழங்குவதாக பிரதமர் ஆந்தனி அல்பனீசி கூறுகிறார். இந்த மானியங்கள் June 30 வரைதான் வழங்கப்படும் என்று நிர்ணயித்த முன்னாள் அரசின் கொள்கையை தான் பின்பற்றுவதாக பிரதமர் ஆந்தனி அல்பனீசி கூறினார்.
What's happening over a period of time is that the economy and the way that we work is adjusting to the circumstances which are there. These payments were put in place by the former government with an end date. That was a decision that they made at that time.
உலக பொருளாதார நிலைமை கடினமான மற்றும் ஆபத்தான கட்டத்திற்குள் நுழைகிறது என்று கருவூல காப்பாளர் கூறினார். இந்தோனேசியாவில் நடக்கும் G20 நாடுகளின் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் கருவூல காப்பாளர் ஜிம் சாமர்ஸ், உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு கோவிட் 19 பெருந்தொற்று நோயால் ஏற்பட்ட பொருளாதார இடையூறுகளை நீட்டிப்பதாக கூறினார். யுக்ரைனில் ஏற்பட்ட போரின் தாக்கம் குறித்த அவரது கவலையை இந்தோனேசிய கருவூல காப்பாளர் ஸ்ரீ முலியானி இந்திராவதி பகிர்ந்து கொண்டார்.
We are all facing a very difficult situation to manage as a finance minister as well as central bank governor. We are witnessing an alarming increase in risk to food security as the impact of the war in Ukraine and sanctions as well as export restriction which are exacerbating the effect of the COVID-19 pandemic.
வரவிருக்கும் சவாலான பொருளாதார நிலைமையை கையாள உலகத் தலைவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று ஜிம் சாமர்ஸ் கூறினார். ஆனால் தற்போது ஆற்றல் பற்றாக்குறைக்கு மத்தியில் தூய்மையான மின்சக்தி உற்பத்தியை மேற்கொள்வதை உலகம் கைக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறினார். அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலில் எந்த வகையை தேர்ந்தெடுப்பது என்ற முடிவு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் எடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மால்ஸ் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் யுனைடெட் கிங்டம் உடனான ஓகஸ் பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக நீர்மூழ்கி கப்பல்கள் வாங்கப்படுகின்றன. பிரான்சிலிருந்து நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குவதற்கு ஏற்படுத்தப்பட்டிருந்த முந்தைய ஏற்பாடுகளை அரசு மாற்றியிருந்தது நாம் அறிந்த செய்தி. இதற்காக அரசு பிரெஞ்சு அரசிற்கு இழப்பீடு வழங்க வேண்டியிருந்தது. அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டில் முடிவு எடுக்கப்படும் போது புதிய நீர்மூழ்கி கப்பல்கள் எப்போது செயலுக்கு வரும் என்பது பற்றிய அறிவிப்பும் வெளியிடப்படும் என்றும் அந்த நாள் 2030 பிற்பகுதியில் இருக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் ரிச்சர்ட் மால்ஸ் அறிவித்தார். கால்நடைகளிடையே பரவும் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் நோய் பரவுவதை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு $80 பில்லியன் இழப்பு ஏற்படக்கூடும் என அரசு எச்சரித்தது. இந்த நோயை எதிர்த்து போராட $14 மில்லியன் மதிப்பிலான செலவை அரசு அறிவித்தது. அதில் $5 மில்லியன் இந்தோனேஷியா, டிமோலெஸ்டே மற்றும் பப்புவாநியூகினி ஆகிய நாடுகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு வழங்கப்படும். மற்றைய $9 மில்லியன் நாட்டின் விமான நிலையங்கள் மற்றும் அஞ்சல் மையங்களில் 18 புதிய உயிரியல் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும், கெய்ன்ஸ் மற்றும் டாவின் நகர விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் மோப்பு நாய்களுக்கும் செலவிடப்படும். இவை தவிர மேலும் கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்க அரசு தயங்காது என்று விவசாய அமைச்சர் மரே வாட் கூறினார்.
I am aware that there is significant concern out there, particularly in rural Australia, because this would be a devastating blow to our agriculture industry. And we owe it to all of us as Australians to take the steps necessary to contain this outbreak and keep it out of our country. The federal government is doing our job and taking our share of the responsibility, and we will continue to take further steps as required based on biosecurity advice.
ஜிஎஸ்டி வரி மோசடி நடவடிக்கைகளை முறியடிப்பதற்கான தேசிய அளவிலான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக காவல்துறை அதிக சோதனைகளை இந்த வாரம் நடத்தியது. 5 குற்றவாளிகள் மீது தேடுதல் ஆணைகள் சிட்னியில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கடந்த மாதம் அனைத்து மாநிலங்களிலும் சோதனை நடத்தி 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஜிஎஸ்டி மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 40,000 பேரை விசாரித்து வருவதாக ஆஸ்திரேலிய வரித்துறை கூறுகிறது. குறிப்பாக போலியான வணிக நிறுவனங்களை நடத்தி வருபவர்களை கண்டுபிடித்ததை தொடர்ந்து எய்க்கப்பட்ட பணத்தை திருப்பி பெற்றதாக காவல்துறை கூறியது. இந்த நடவடிக்கைகளால் $1 பில்லியன் மேல் மோசடி செய்யப்படவிருந்த பணத்தை நிறுத்தியுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பணத்தை திரும்பப் பெறுவதற்காக மை கவ் விவரங்களை வாங்கவும் விற்கவும் முன்வந்தவர்கள் குறித்து விசாரித்து வருவதாகவும் வரித்துறை கூறுகிறது. உங்கள் அடையாளத்தை யாராவது சமரசம் செய்துவிட்டதாக நீங்கள் நினைத்தால் உதவிக்கு 1800-467-0333 என்ற எண்ணை அழைக்கவும். இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். 1 ஆஸ்திரேலிய டாலர் 67 அமெரிக்க சதங்கள், 240 இலங்கை ரூபாய் 75 சதங்கள், 53 இந்திய ரூபாய் 71 காசுகள், 94 சிங்கப்பூர் சதங்கள், 2.99 மலேசிய ரிங்கிட். செய்திகளில் இறுதியாக நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் மழை 19 செல்சியஸ், அடிலைட் மழை 16 செல்சியஸ், மெல்பர்ன் மழைக்குணமான வானிலை பலத்த காற்று 13 செல்சியஸ், ஹோபார்ட் மிகமூட்டமான வானிலை 13 செல்சியஸ், கேன்பரா மிகமூட்டமான வானிலை 10 செல்சியஸ், சிட்னி மிகமூட்டமான வானிலை 16 செல்சியஸ், பிரிஸ்பேர்ன் வெயில் நாள் 21 செல்சியஸ், டாவின் வெயில் நாள் 28 செல்சியஸ். இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.